الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய கிருபையினால ஒரு புனிதமான ஒரு மஜ்லிஸில் நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த ஒரு சுன்னத்தை நாங்கள் அமல் செய்யறதுக்காக வேண்டி, அதுவும் நிறைய உலமாக்கள் தீனுடைய மக்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு முபாரக்கான ஒரு மஜ்லிஸில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம். கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, உலகத்தில் எல்லா மதத்துக்காரவங்களும் எல்லா மதத்தவர்களும் திருமணம் செய்கிறான், எல்லா இனத்தவர்களும் திருமணம் செய்கிறான், இஸ்லாமாகிய இஸ்லாமத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்களும் திருமணங்கள் செய்யும். கண்ணியமானவங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு திருமணத்தை பற்றி விளக்குகிறாங்க. எங்கட திருமணம் எப்படி இருக்க வேணும், எங்கட நிகாஹ் மஜ்லிஸ், எங்கட நிகாஹ் எப்படி இருக்க வேணும், இந்த விஷயங்கள் எங்களுக்கு மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் செய்யக்கூடியது மாதிரியான நிகாஹ் எங்களுடைய நிகாஹ் அல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய நிகாஹ் ஒரு தூர நோக்கோட, அதனால பல ஃபைர்கள் உண்டாக வேணுன்ற அடிப்படையில் எங்களுக்கு இஸ்லாத்துல நிக்காஹ பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால தான் சொன்னாங்க, சுருக்கமாக ரெண்டு வாரத்தில் சொல்லிட்டாங்க, அர்பாவும் மின் சுனனில் முர்சலீன், உலகத்துக்கு வந்த ரசூல்மார்களுடைய வழிமுறைகள்ல நாலு விஷயங்கள் இருக்கு. மனம் பூசுறது, வெக்கம், விசுவாசிறது, இன்னொன்று சொன்னாங்க நிக்கா. குர்ஆன்லயும் அல்லாஹு தஆலா சொல்லும் போது وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلًا مِنْ قَبْلِكَ وَجَعَلْنَا لَهُمْ أَزْوَاجًا وَذُرِّيَّةً, உங்களுக்கு முன்னால நாங்கள் ரசூல்மார்கள் அனுப்பிக்கிறோம், அவங்களுக்கு மனைவி மக்கள் பிள்ளைகளை நாங்கள் கொடுத்துறோம். கண்ணியமானவங்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் ரசூலை விட உயர்வாக சிந்திக்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக கூடிய எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விடவும் நெருக்கமாக அல்லாஹ்வா அடையறத்தை பற்றி ஒரு மனுஷன் ஒரு முஸ்லீம் கற்பனை செய்யறதுக்கு இல்லை. அப்போ இந்த ரிவாயத்தில் சொல்லிட்டாங்க, இது ரசூல்மார்களுடைய ஒரு சுன்னத்து. ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு திருமணம் செய்யறதுக்கு ஆர்வம் ஊட்டினாங்க, திருமணம் செஞ்சு காட்டினாங்க, அந்த திருமணம் செய்யக்கூடிய முறையும் சொல்லித்தந்தாங்க. இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, முன்னால காலங்களிலும் இருந்திருக்கிறான். அபுல் அலா அல் மஹர்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், அவர் சொன்னாரா, நான் மௌத்தாகினுடனே என் கபருக்கு மேலே எழுதி வைங்க, ஹாதா மா ஜனாஹு அபி அலைய வமா ஜனைது அலா அஹதி. அவர் ஒரு பெரிய கவிஞர், அவர் திருமணம் முடிக்கல். வித்தியாசமான சிந்தனை இருந்தவர்கள் அவர் மறுத்தார். அவர் சொன்னாராம், நான் மௌத்தாகினே என் கபரில் எழுதி வைங்க, ஹாதா மா ஜனாஹு அபி அலைய வமா ஜனைது அலா அஹதி, இது ஏண்டவாப்பா எனக்கு செய்த அநியாயம், என்ன உலகத்தில் பெத்து போட்டது, நான் யாருக்கும் இந்த பாவத்தை செய்யல, நான் யாருக்கும் இந்த தப்புனா செய்யல. இவங்கட கருத்து, இந்த சிந்தனையாளர்களுடைய கருத்து என்ன இருந்ததுன்னா, உலகத்துல பிள்ளைகள் பிறக்கிறதுனால உலகத்துல நிறைய ஃபித்னா ஃபசாதுகள் உண்டாகும், உலகத்துல நிறைய குழப்பங்கள் உண்டாகும், அதனால இதுக்கு வழி, இதுக்கு மாற்று வழி என்ன, உலகத்துல குழந்தைகள் உண்டாக கூடாது. கண்ணியமானவங்களே, இதெல்லாம் எப்ப வரும்னு சொன்னா, மனிதன் அல்லாஹுடைய ரசூலுடைய வகையுடைய வழிகாட்டல்களை விட்டு போட்டு மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சான்டா, இப்படியான சிந்தனைகள்லாம் வரும். வெறுமனே அவனுடைய புத்தியை பயன்படுத்தி மார்க்க விஷயங்கள் துன்யால வாழ்க்கை அவன் அமைக்கிறதுக்கு சிந்திப்பான்னு சொன்னா, இந்த மாதிரியான சிந்தனைகள் வரது ஆச்சரியம் இல்லை. வெறுமனே மனிதனுடைய புத்திய வச்சு உலகத்தில் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கயிறு சருகளை முடிவு செய்யறதுக்கு இல்லாது, வஹியுடைய உதவி வேணும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டணும், உங்களுக்கு இதுல தான் கயிறு இருக்குது, அதைத்தான் நீங்க எடுத்து நடக்கும், உங்களுக்கு இதுல தான் ஷர் இருக்குது, அதை நீங்க தவிந்து நடக்கும். இதனால்தான் ஒரு மூமினுடைய தன்மை என்னன்னா, மார்க்கத்துல ஒரு விஷயம் அவனுக்கு சொல்லப்பட்டா அது அவனுடைய புத்திக்கு பொருத்தமாக படுறதுக்கேதும் புத்திக்கு பொருத்தம் இல்லாம படையும், அதை எடுத்து நடக்கிறது ஒரு மூமினுடைய தன்மை. இதை சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு நிறைய கட்டளைகள் அல்லாஹு தாலா தங்கியிருக்கு. நாங்க வெறுமனே சிந்தனையை பத்தி நாங்க யோசிச்சோம்னா, நாங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஏதும் நாங்க எல்லாரும் கிபிலா பக்கமே தொழணும், அடுத்த பக்கம் திரும்பி தொழுது அல்லாஹுக்கு தெரியாதா? கிபிலா பக்கம் திரும்பி தொழுதா தான் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும், வேற திசையில நாங்க திரும்பி தொழுதா அல்லாஹு தாலாவுக்கு தெரியாதா என்று மனுஷன் சிந்திக்கிறதுக்கு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன்ல என்ன சொல்லித்தராங்கன்னா, மனுஷனுடைய சிந்தனை மார்க்கம் சொல்லிக்கக்கூடிய வரையறைக்குள்ளுக்கு இருக்கும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கண்டா, அதுக்கு பிறகு நாங்கள் சிந்திக்கிறதுக்கு இல்லை. எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் ஒரு கூட்டம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல் இபாதத்துக்களை பற்றி கேட்டுட்டு சொன்னாங்க, இவ்வளவு அமல் இபாதத்தை எங்களுக்கு செய்யலாது, இதுக்கு பிறகு நாங்க ஒரு கூட்டம் சொன்னாங்க, ஒரு சஹாபி சொன்னாரு நான் இதுக்கு பிறகு எப்பவுமே நோன்பு பிடிப்பேன், இன்னத்தவர் சொன்னா நான் இதுக்கு பிறகு திருமணம் செய்ய மாட்டேன், இபாதத்துக்காக நீ என்ன காலத்தை நான் ஒதுக்கிடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னி லாஹ்சாக்கும் வாசுகாக்கும் இல்லாம, உங்க எல்லாரையும் விடம் அல்லாஹ் பயப்படக்கூடியவன் நான், நான் திருமணம் முடிச்சிருவேன். உங்க எல்லாரையும் விடம் அல்லாஹு பயப்படக்கூடியவன் தக்வாவுடையவன் நான், நான் திருமணம் முடிச்சிருவேன். எனவே ஃபமன் ரஹிபான் சுன்னத்தி ஃபலைஸம் இன்னி, நான் காட்டி தந்த வழிமுறையை விட்டு போட்டு நீங்க வேற முறையில போடணும்னு சொன்னா உங்களுக்கு ஈடேற்றம் இல்லாத என்ன சேர்ந்தவங்க அல்ல, கண்ணியமானவங்களே. அப்ப அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு திருமணம் நிக்காஹ்னு சொல்லி உண்ட உலகத்துல எங்களுக்கு அறிமுகப்படுத்தி, இதை எப்படி நாங்க செய்ய வேணும், இதனால இஸ்லாம் எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது. வெறுமனே ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்பினுடைய தேவைய தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்றதுக்காக வேண்டி எங்களுக்கு வழிமுறைப்படுத்தப்பட்ட உண்டல்ல. கிதாபுல ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல எங்கட சட்டதிட்டங்களை நாலு வகையா பிரிச்சுறான். ஒன்று இபாதத்துகளுடைய பங்கு, தொழுக நோம்பு ஜகாத்து ஹஜ் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் பேசுவான். இபாதத்துகளுடைய பகுதி, இபாதத்துல வந்து எங்களுக்கு மனிதனுக்கு அதனால எந்த விதமான லாபமும் அவனுக்கு இல்லை, உலக அடிப்படையில் அல்லாஹு தஆலா இடத்துல கூலி இருக்குது, அவனுக்கு நன்மை இருக்குது. உலக ரீதியாக அவன்ட ஒரு மனசுக்கு சந்தோஷப்படுறதுக்கு, அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை நிறைவேறதுக்கு இப்படியான எந்த ஒரு விஷயத்தையும் இபாதத்துல அல்லாஹு தஆலா வைக்கல. அதுல முதலாவது மனுஷன், நான் அல்லாஹுடைய அடிமை, என்னுடைய ரப் எனக்கு சுஜூத் செய்ய சொல்கிறேன், நான் செய்யறேன். ரெண்டாவது ஒரு பகுதி கிதாபுகள் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் எப்படி செய்யறது, விவசாயம் எப்படி செய்யறது, வாடகைக்கு கொடுக்கும்போது அவன் இந்த முறையில் நடந்து கொள்ளணும், ஒருத்தருடைய பொருள் அவன் இரவலாக எடுக்கும்போது இந்த முறையில் நடந்து கொள்ளணும், இது சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்கள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது முழுக்க முழுக்க மனிதனுடைய லாபத்துக்காக வேண்டி செய்யறது. மூன்றாவது ஒரு பகுதி இருக்குது, கூட்டு வாழ்க்கை குடும்பவியல் சம்பந்தப்பட்டது, அதுல உள்ளது தான் நிக்காஹ். இந்த நிக்காஹ பத்தி உலமாக்கலைங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, நிக்காஹ் வந்து இந்த முதலாவது வகையான இபாதத்து மாதிரி தனியான ஒரு இபாதத்தும் இல்லை. என்ன இதுல எங்கடைய லாபம் இருக்குது? ஒவ்வொரு மனுஷனுக்கும் திருமணம் செய்ய அவன் குடும்ப வாழ்க்கை நடத்தினா அவனுக்கு லாபம் இருக்குது. முதலாவது வகையான இபாதத்துக்கள் மாதிரி எங்களுக்கு அதனால உலக ரீதியாக உடம்பு ரீதியாக எந்த விதமான லாபமும் இல்லை, அந்த வகையில் உள்ளதும் அல்ல. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் மாதிரி வெறுமனே உலக லாபத்துக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய ஒன்றும் அல்ல. எங்கட லாபமும் இருக்குது, அதே நேரத்தில் இபாதத்துக்களுடைய சாயல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இபாதத்துக்களை மாதிரியான ஒன்று. அதனால எங்களுக்கு மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு. ஒரு திருமணம் செய்வதாக இருந்தால் எங்கட விருப்பப்படி நாங்கள் செய்யறதுக்கு இயலாது. கொடுக்கல் வாங்கல் செய்யறதாக இருந்தாலும் அப்படித்தான், வியாபாரங்கள் செய்யறதாக இருந்தாலும் அப்படித்தான். ஆனால் நிக்காஹுடைய விஷயத்துல இன்னும் சில வித்தியாசமான சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு. எங்கட ஒரு நிக்காக ஒண்ணு நடக்கிறதாக இருந்தா அதுக்கு என்ன நாங்க இருக்க வேண்டும், ஒரு வலி இருக்க வேண்டும், ரெண்டு சாஹிதுகள் இருக்க வேண்டும், அந்த நிக்காக நடத்தி வைக்கிறது யாரா இருக்க வேண்டும், அந்த பெண் புள்ள சார்பாக அந்த நிக்காக நடத்தி வைக்கக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும். இதுல எல்லாம் எங்கட புத்தியை போட்டு நாங்க யோசிக்கிறதுக்கு இல்ல. எப்படி நாங்க தொழுகலா சுஜூத் செய்யறதுலயும் ருக்கு செய்யறதுலயும் லஹருடைய தொழிலை நாளை காத்தாக வச்சுன்னு யோசிக்கிறதுக்கு இல்லாதோ, அது மாதிரி நிக்காகலையும் சில பகுதிகள் எங்களுக்கு எங்கட புத்தியை போட்டு நாங்க யோசிக்கிறதுக்கு இல்ல. அது எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, லானிக்காக இல்லாத வலியின் மஷாஹிதை அதிலும், ஒரு வலி இருக்க வேண்டும், நேர்மையான ரெண்டு சாஹிதுகள் இருக்க வேண்டும். இல்ல அவங்க ரெண்டு பேரும் நல்ல விருப்பம், எவ்வளவு காலமா பழகுறாங்க அது சரி வராது, எவ்வளவு காலமா பழகுறாங்க அதனால வலி பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது மார்க்கத்தில் இடம் அது இருக்கத்தான் வலி இருக்க வேணும், அங்க ரெண்டு சாஹிதுகள் இருக்க வேண்டும். கண்ணியமானவங்களே, என்ன இஸ்லாத்துல எங்களுக்கு என்ன நிக்காக சந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு நோக்கத்தில் எங்களுக்கு தந்திருக்கு. இந்த நிக்காகனால மார்க்கம் சரியத்தை எங்கள்கிட்ட பல எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, பொதுவாக எங்கட மார்க்கத்துடைய தன்மை, எங்கட சரியத்துடைய மிசாஜம் என்னன்னா, என்னைக்கும் ஒரு விஷயத்தை தடுக்குதுன்னா, ஒரு பாவத்தை விட்டும் தடுத்தால் அந்த பாவத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய எல்லா வழியும் அடக்கும். பாவத்தை செய்ய வேணும் சொல்லி போட்டிருக்கிற வழியெல்லாம் தொடர்ந்து விடுறது எங்கட மார்க்கத்துடைய தன்மை அல்ல. நீங்க எந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம், வலா தக்கரபுசினா இன்னஹுக்கான பாபிசா, விபச்சாரத்துக்கு நீங்க நெருங்கவும் வேண்டாம், அது மோசமான ஒரு காரியம். இதோ அல்லாஹுத்தால நிறுத்த இல்லை. இந்த விபச்சாரத்துக்கு ஒரு மனுஷன் இந்த அளவு ஒரு பெரிய பாவத்துக்கு வந்து அகப்படுறதாக இருந்தா அதுக்கு இடையில எத்தனையோ கட்டங்களை அவன் தாண்ட வேண்டியிருக்கு. அந்த எல்லா கட்டங்களையும் மார்க்கம் அடைச்சி போட்டு லா யஹ்லு அன் ரஜுலும் பின்ராத்தி இல்லா கான சைத்தான் சாலிசம் இல்லா கான சாலிசு ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தெரிய இருக்கிறது கூடாது, தனியா இருந்தா மூணாவதாங்க ஷைத்தான் வந்துடுவான். இங்க தடை போட்டுருச்சு. ஈயாக்கும் நிசா, பெண்களிடத்துல நீங்க போக வேணாம். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, கணவன்மார்கள் வெளியே போயிருக்கக்கூடிய பெண்களிடத்துல நீங்க போக வேணாம், ஏன் இங்க இந்த பாவம் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அமைஞ்சு போகும். இதா ஹரதத்தில் மரகத்து இஷ்ட சிறப்பாக சைத்தான், ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியாகிட்டான் சொன்னா சைத்தான் இப்ப அந்த பெண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார், உற்று நோக்க ஆரம்பிக்கிறார். அந்த பெண்ணின் மூலமாக எத்தனையோ ஆண்களை வலி கெடுக்கிறதுக்கு காரணமாக ஆக்குறதுக்கு அவன் பார்க்கிறான். இத இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு வெளியாகி போனால் அவன் விபச்சாரி மாதிரி, அல்லாஹுத்தால் அங்க தடுத்தான், வலா தக்கரபு ஜினா, ஜினாவுக்கு நீங்க நெருங்க வேண்டாம், அது கிட்டவும் ஆகவான். அப்ப ஜினாவுக்கு நெருங்க வேணும்னா இந்த பெண் தன்னை அலங்கரிச்சு கொண்டு அந்நிய ஆண்களை தன்பக்கம் ஈர்க்கக்கூடிய முறையில போகக்கூடிய நேரத்துல இது இவனை பாவத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்குரிய ஒரு வழி, அந்த வழியே முடிஞ்சு. குல்லில் முஃமினீன யஹுல்லூ மின் அபசாரிஹிம் வயஹ்ஃபலூ ஃபுரூஜஹும் வகுல்லில் முஃமினாத் யஹுல்லூன மின் அபசாரிஹிம் வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹும். ஆண்களுக்கு வேறையா பெண்களுக்கு வேறையா விசேஷம், அவனோட பார்வைகளை நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. மனிதன் விபச்சாரம் போன்ற பெரிய பாவத்துல போய் அம்புடுறதாக இருந்தால் முதலாவது அதுக்கு காரணமாக அமைது பார்வை. அப்ப அங்க அல்லாஹுத்தால பாவத்தை தடுத்தீரான், இங்கிருந்தே அதுக்குரிய எல்லா வழிகளையும் அல்லாஹுத்தால அடைச்சிட்டான். இது எங்கட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தன்மை, இஸ்லாத்துக்கு மட்டும் அல்லாஹுத்தால வச்சிருக்கக்கூடிய ஒரு விசேஷமான தன்மை. ஒரு பாவத்துக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்குதோ அந்த எல்லா வழிகளையும் அடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு நன்மையை எங்களுக்கு சொன்னால் அந்த நன்மைக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் எங்களுக்கு காட்டி தந்துருச்சு. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது, உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நல்ல மக்களாக வாழும், உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக பிறந்து அவங்களின் மூலமாக குடும்பத்துக்கு நாட்டுக்கு மக்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இதை எப்படி சாதிக்கிறது, எங்களுக்கு இஸ்லாமியில் நிக்காகுல் இருந்து வழி சொல்லி தந்தி. ஒரு மனுஷன் திருமணம் முடிக்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டான்டா, முதலாவது கட்டம் ஆக முக்கியமான ஒரு கட்டம் ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது. சாலிஹான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது ஒரு திருமணத்துடைய ஆரம்ப கட்டம், முதலாவது கட்டம். கண்ணியமானவங்களை ஏன் இதை சொல்லியிருக்கிறது இஸ்லாம்? உலகத்தில் பெண்கள் பல நோக்கங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுறாங்க. ஆனா ஃபல்ஃபரு பிதாத்தி தீன், நீங்க தீன் உள்ளவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்கவே, தீன் உள்ளவங்களுக்கு தான் நீங்க முதல் உரிமை கொடுக்கவே என்றது எங்களுக்கு சரியா சொல்லியிருக்கு. ஏன் எங்களுக்கு சொல்லியிருக்குது? இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குது இந்த திருமணத்தின் மூலமாக ரெண்டு குடும்பங்கள் இணைய வேண்டும், ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும், இவங்க நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமாக உலகத்தில் வாழ வேண்டும், இவங்களால நல்ல சந்ததிகள் உண்டாகி உலகத்தில் நல்ல காரியங்கள் உண்டாக வேண்டும். அதுக்கு ஆரம்பத்திலிருந்தே வழியை சொல்லிக் கொடுக்கும். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹ் تعالی அடியார்களுக்கு செய்திக்கக்கூடிய நியமத்துகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் திருமணத்தை பத்தி அல்லாஹ் تعالی சொல்லிட்டு சொல்றான், لِتَسْكُنُوا إِلَيْهَا, உங்களோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் வரவே. எல்லாருக்கும் தெரியும், கணவன் மனைவிக்கு இடையில நிம்மதி சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில் இருந்தால் அங்கிருந்து வளரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வீணா போயிடும். அப்ப அல்லாஹு தாலா சொல்ற நிம்மதியாக வாழ்க்கை அமைய வேண்டும். இதுக்கு அல்லாஹு தாலா எங்கின்னு எங்களுக்கு வழி சொல்லுகிறான்டா, அதனால திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால முதலாவது நீங்க திருமணம் முடிக்க போற பெண்ணை பார்த்துக்கொள்ளும். ஒரு சுன்னத்து நாங்க சொல்றோம், இது லேசான ஒரு சுன்னத்தல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த சுன்னத்தை சொல்லி தந்தது ஒரு லேசான ஒரு சுன்னத்தல், ஒரு பெரிய நோக்கத்துல. சாபித் இப்னு கைஸ் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சாபித் இப்னு கைஸ் தான் நினைக்கிறேன், அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களுடைய மனைவி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், இவங்களோட வாழ விருப்பம் இல்லை, அவளை விட்டு பிரியும். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, திருமணத்தண்ட அவர் வந்தாரு, வரக்கூடிய நேரத்தில் நான் பார்க்கிறேன் அவருடைய தோற்றம் ரொம்ப மோசமானதாக இருந்தது, அக்பஹும் வஜ்ஹன், முகம் ரொம்ப அசிங்கமாக இருக்கு, அவருடைய முகம் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வரக்கூடிய மூணு நாலு பேர் வந்ததுல இவர் தான் அங்கு இருந்தவங்கள ரொம்ப கட்டையானவராக இருந்தார். யார சொல்லலாம், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு அழகான பெண்ணு, அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு இயற்கையாக அழகா கொடுத்திருந்தா நான் எவ்வளவு அழகான பெண்ணு, அதனால எனக்கு அவரோட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல அப்படின்னா நீங்க அந்த அந்த சஹாபி அவங்களுக்கு ஒரு தோட்டத்தை மகரா கொடுத்திருந்தாங்க, உங்களோட தோட்டத்தை கொடுத்து அவ தலாக் சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. எங்க நினைச்சீங்கன்னா, திருமணத்துக்காக வேண்டி அந்த வரக்கூடிய அந்த முதல் நேரத்துல தான் இந்த பெண் அவனை பார்க்கிறான். திருமணத்துக்கு முன்னால அவனை பார்க்க இல்லை. அதனால மார்க்கம் என்ன சொல்லிருக்குது, நீங்க திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்பினால், இதா ஹதப அஹதுக்கும் இம்ராத்தன் பைனிஸ்தத்தா இல்லாமா, எதுவும் அவரை திருமணத்தின் பக்கம் தூண்டக்கூடிய காரணங்கள், திருமணத்துக்கு ஆசை ஊட்டக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு அமைச்சு கொள்ள முடியும்னா அந்த பெண் அவர் பார்த்து கொள்ளட்டும். அந்த பெண் அவர் பார்த்து கொள்ளட்டும். இன்னொரு சஹாபிக்கு சொன்னாங்க, நீங்க திருமணம் முடிக்க போன யார சொல்லலாம்னு சொன்ன, அந்த பெண்ணை பார்த்துட்டீங்களா கேட்டான், இல்ல யார சொல்லலாம் சொன்னாங்க, நீங்க அவரை பார்த்து கொள்ளுங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமாக வாழ்றதுக்கு அது ஒரு காரணமாக அமையும். கண்ணியமானவங்களே, எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது உங்களோட திருமண வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது, நிம்மதியாக நாங்க இந்த வாழ்க்கையை திருமணத்தை அமைச்சு தந்துகிறோம்டா, அதுக்கு ஆரம்பத்தில் இருந்து எங்களுக்கு வழி சொல்லி தந்திருக்கு. நீங்க அந்த பெண்ணை நீங்க பார்த்து முடிக்கணும். பெண்ணை பார்க்கக்கூடிய எப்படி ஒரு ஆண் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு உரிமை இருக்குதோ, அதுமே அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணை பார்க்கறதுக்கு உரிமை இருக்கு. ரெண்டு பேர் ஒருத்தருக்கொத்தர் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த பெண்ணுக்கு விருப்பம் தான், பெண்ணுடைய தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தந்தையிடத்துல சொல்வார், இந்த கணவன் இந்த ஆணுக்கு விருப்பம் சொன்னா அவர் அதுக்கு ஆயத்தமாக. கண்ணியமானவங்களே, அவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல ஒருத்தர் வந்து கேட்டார், ஒரு வாப்ப புள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு வாப்ப புள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அதர குமர் ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்களா, என் தக்கை உம்மஹு, வாப்பா செய்ய வேண்டிய கடமைகள் முதலாவது சொன்னாங்க பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால என்னுடைய புள்ளக்கு யாரு தாயாக வர வேண்டும் அவர் தேர்ந்தெடுத்துக்கொள்ள. அதுக்கு பிறகு சொன்னாங்க அந்த புள்ளக்கு அவரு அழகான பேர் வைக்க வேண்டும், புள்ளக்கு குரான கற்றுக் கொடுக்கணும். புள்ள நல்லாக வாரத்துக்கு ஒரு வாப்பா புள்ளக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லும் போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு தூரமான ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டுறாங்க புள்ளைய பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால நான் யார என்னுடைய மனைவியாக நான் எடுக்க போறேன் என்ற அவர் முடிவு செஞ்சு அதை அவர் தெரிவு செஞ்சு கொள்ளும். இந்த தெரிவு நடந்தால்தான் அதுக்கு பிறகு அவங்க குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நாங்க எதிர்பார்க்கறதுக்கு. எனக்கு கூடிய கிதாபுகள்ல சட்டம் சொல்றாங்க ஒரு திருமணத்துடைய சந்தர்ப்பத்தில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்படுது. கணவன் மனைவிக்கு இடையில அவங்க ரெண்டு கணவன் மனைவியாக ஆகிறதுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்படுது. அதுல ஒன்று சொல்லியிருக்குது பொருத்தம் பார்க்கவேன் கபா, இந்த மாப்புளைக்கு இந்த குடும்பத்துடைய பெண் பொருத்தம் தானா. கண்ணியமானவங்களே இது இஸ்லாம் சாதாரண ஒரு சின்ன விஷயமா சொல்லல். இஸ்லாம் எதுக்கு எங்களுக்கு இதை சொல்லிருக்குதுண்டா, குடும்பங்கள் பொருத்தமாக கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தா தான் அவங்கள வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். இது அல்லாஹ் தஆலா உலகத்தில் அமைச்சு வச்சிக்க கூடிய அமைப்பு. எல்லா குடும்பங்களுக்கும் எல்லா குடும்பங்களும் ஒத்து வராது. இது எங்களுக்கு புகாக்கள் சொல்லி தந்திராங்க, எங்களை உலமாக்கள் சொல்லி தந்திராங்க. குடும்பங்கள்ல நீங்க எதை நீங்க பார்க்கணும், குடும்பங்கள்ல எந்த விதத்துல நீங்க பொருத்தம் பார்க்கணும், இந்த பொருத்தத்தை பார்த்து நீங்க உங்களோட திருமணத்தை அமைச்சு கொள்ள வேண்டும்ன்றது எங்களுக்கு சரியை சொல்லுகிறது. எதுக்கு எங்கட திருமணத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த பரக்கத்து அந்த கயிறுகள் உண்டாகுது. ஒரு திருமணம் நடந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து துவா செய்வான். அந்த துவால என்ன சொன்னாங்க, பாரகல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை உங்க ரெண்டு பேருனாலையும் கயிறுகள் உண்டாக வேணும்ன்ற கருத்தை நாங்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு திருமணத்துல என்ன எங்களுக்கு மார்க்கம் எதிர்பார்க்கறது சொல்லி தரப்படும். அந்த திருமணத்துல செய்யக்கூடிய துவால சொன்னாங்க உங்க ரெண்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுனால கயிறுகள் உண்டாக வேணும். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவால சொல்லி கொடுத்தார். ஒரு கணவன் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு மனைவியிடத்துல போகக்கூடிய நேரத்துல முதலாவது அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய ஒரு துவா இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜபல்தஹா அலை வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரிமா ஜபல்தஹா அலை. என்ன துவா சொல்லி தந்தாங்க, முதலாவது எங்களுக்கு சொல்லி தந்த துவா, யா அல்லாஹ் இந்த பெண்ணிடத்துல நீ வச்சிருக்கக்கூடிய கயிறுகளை எனக்கு தந்து, இந்த பெண்ணிடத்துல ஏதாவது ஷர்ருகள் இருக்குதுன்னா அதை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாப்பு தருவேன். ஒரு மனுஷன் நூத்துக்கு நூறு தனக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம், அது சிரமமான விஷயம். பெண்ணு சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான் இஸ்தௌசூ பின்னிஸாஇ கைரா, பெண்களுடைய விஷயத்துல நாங்க சொல்லக்கூடிய வசியத்தை நீங்க கேளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா பெண்களை கோணலாகத்தான் படைச்சிரா, இந்த ஹப்த துகைமுகு கசர்த்த ஒரே திருத்த போனீங்கன்னா எல்லாம் உடச்சு போய் வைனிஸ்தம் தாத்தமிஹா அலா இவஜின் லஞ்சதல் ஆவஜ், அப்படியே திருத்தாம விட்டுட்டீங்கன்னா அப்படியே இருந்துடுவா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அத்தான் தக்கரஹு ஷைஅம் வஹுவ கைருல் லகும். திருமணம் சம்பந்தமாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா சொல்லி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தான் சொல்றேன், சில விஷயம் உங்களுக்கு சர்மாவை வழங்கும், அல்லாஹு தஆலா அதில் கயிறை வச்சிருப்பார். கண்ணியமான பெரியார்களை தவறுகளே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய திருமணம் இருக்குதே, இந்த திருமணத்தில் மார்க்கம் எங்கள்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்க்கும். நல்ல குடும்பங்கள் ஒன்று சேரணும், அந்த குடும்பங்கள் அந்த திருமணங்கள் பரக்கத்துடையதாக அமைய வேணும். நான் சொன்ன துவா என்ன செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக்குமா, வேற பெரிசா துவா என்ன செய்யல, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். மூன்று பேருக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்ய அல்லாஹ்வுக்கு கடமைன்னு சொல்றான். அதுல ஒன்று திருமணம் செய்ய விரும்புறான், எதுக்காக வேண்டினா தன்னுடைய வாழ்க்கைய பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டும். நாம் பாவத்தில் மாட்டிக்கொள்ளப்படாது. என்ன சொல்லி தந்தாங்க, திருமணம் செய்யறதுக்குரிய வசதி உங்களுக்கு இருக்குதுன்னா திருமணத்தை நீங்க செய்யுங்க. இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களோட பார்வையை நீங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு போதும், அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட மான மரியாதையை நீங்க பாதுகாத்துக் கொள்றதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும். கண்ணியமான பெரியார்கள் அவர்களே, இந்த திருமணத்தை தான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. எங்களோட திருமணத்தின் மூலமாக ஹைர் உண்டாக வேண்டும். எங்களோட திருமணத்தின் மூலமாக ஆண்களுடைய வாழ்க்கையில தான், பெண்களுடைய வாழ்க்கையில தான் பக்குவம் உண்டாக வேண்டும், பத்தினித்தனம் உண்டாக வேண்டும். பார்வையையும் எங்கட அபத்தையும் எங்கட மான மரியாதையும் பாதுகாக்கக்கூடிய பக்குவம் எங்கட திருமணத்தின் மூலமாக உண்டாகும். எங்கட திருமணத்தின் மூலமாக தீனுடைய நல்ல குழந்தைகள், உலகத்துல பல கயிறுகளை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகள் எங்கட திருமணத்தின் மூலமாக உண்டாகும். இதெல்லாத்தையும் பின்னணியில வச்சுதான் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய நிக்கா, நீங்க உங்களோட நிக்காக நீங்க இப்படி அமைச்சிக்கொள்ள வேணும். அதுலையும் பாருங்க, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு எவ்வளவு அழகான விஷயம் சொல்லி தருது. பொதுவாக நாங்கள் நிறங்கி வச்சிருக்கோம், திருமணம் செய்யறது ஒரு சுண்ணத்தான விஷயம். திருமணம் செய்யறது பொதுவான நிலைமல சுண்ணத்து. மார்க்கம் என்ன சொல்லுது, சில சந்தர்ப்பங்கள்ல சில ஆட்களுடைய விஷயத்துல திருமணம் செய்யறது அவங்களுக்கு வாஜிபு. நான் திருமணம் செய்ய இல்லைண்டா நான் பாவத்தில் மாட்டிக்கொள்வேன் நிலைமை அவனுக்கு இருந்தால் அவன் திருமணம் செய்யறது கட்டாயம். இதுல அடுத்த பக்கத்தையும் சொல்லிருக்கு, திருமணம் செய்யறதாக இருந்தா குடும்ப வாழ்க்கை நடத்துறதுக்குரிய வசதி, அதுக்குரிய சக்தி, அதுக்குரிய தெம்பு அவங்கள்ட்ட இருக்க வேண்டும். அது இல்லாம இருக்குதுண்டா நீங்க அவசரப்பட்டு திருமணத்துக்கு முன்னுக்காக வேணாம். உலமாக்கள் சொல்றாங்க, ஒருத்தர் திருமணம் செய்யறதுக்குரிய வசதி அவருக்கு இல்லை, திருமணம் செஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பார்க்க பராமரிக்கிறதுக்குரிய வசதி அவருக்கு இல்லை, அதை செய்து கொள்றதுக்குரிய சக்தி அவருக்கு இல்லை, அப்படியான தொழில் அமைப்புகள் இல்லை, உடம்புல செய்யறதுக்குரிய சக்தி இல்லைன்னா நீங்க திருமணம் செய்யறது மக்ரூ. இன்னொருத்தருக்கு தெரியுது, நான் திருமணம் செஞ்சனா என்னுடைய மனைவியுடைய ஹக்கனா நிறைவேற்றவே மாட்டேன், என்னால அந்த மனைவிக்கு அநியாயம் தான் நடக்கும், அவருக்கு நல்லா தெரியும்டா திருமணம் செய்யறது ஹராம். கண்ணியமானவங்களே, மார்க்கம் எங்களுக்கு திருமணத்தை செய்ய சொல்லி ஆர்வம் மூட்டி இருக்குது. ஆனா எப்படி ஆர்வம் மூட்டிக்குது, அதை முறையாகத்தான் ஆர்வம் மூட்டி. சுண்ணத்தை செய்யற பேர்ல நீங்க போய் உங்களோட மனைவிக்கு அநியாயம் செய்யறவங்களாக நீங்க ஆகிறதுக்கு ஏதாவது. அதுலயும் இது எங்களுக்கு மார்க்கம் சொல்லிக்கக்கூடியது முதலாவது திருமணம். இன்னைக்கு பொதுவாக நாங்க இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் சொல்லும் போது பொதுவாக நாங்க விளங்கி வச்சுக்கிறோம், ஒரு சுண்ணத்தான விஷயம் கண்ணியமானவங்க, அதுல நாங்க விளங்கி கொள்ளணும். மார்க்கம் எங்களுக்கு இரண்டாவது மூணாவது திருமணத்தை சுண்ணத்துன்னு சொல்லி சொல்ல இல்லை. எங்க உலமாக்கள் எங்களுக்கு கிதாபு எழுதி காட்டுறாங்க, ஒரு மனுஷனுக்கு இரண்டாவது திருமணம் செய்யறதுக்குரிய தேவை இருந்தால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதுக்கும் நிபந்தனை, திருமணம் செய்ததுக்கு பிறகு ரெண்டு மனைவியினுடைய கடமைகளும் உங்களுக்கு சரியாக செய்யறதுக்கு முடியும் இருந்தால் நீங்க அந்த திருமணம் செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கும். அந்த சக்தி உங்களுக்கு இல்லாம இருக்குதுன்னா நீங்க உண்டோட நிறுத்திக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன மார்க்கம் எங்கட சரியத்துல ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சு இன்னொருத்தருக்கு நலவு செய்யறதுக்கு மார்க்கம் அப்படி அனுமதிக்கிறது. முதலாவது மனைவியுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இருக்குது, இவர் நான் சுண்ணத்தை செய்யணும் ஒரு எண்ணத்துல ரெண்டு திருமணம் மூணு திருமணம்னு போறது இதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அந்த கடமையை நீங்க செய்யறீங்க, அது உங்களுக்கு பரவான கடமை. நீங்க திருமணம் முடிச்ச மனைவியினுடைய கடமையை செய்யறது உங்களோட கடமை, இது அதுக்கு பிறகு உள்ள செய்யும். சில சந்தர்ப்ப சூழல்கள் இருக்குது, அப்படியான சந்தர்ப்பங்கள்ல மார்க்கம் ஆர்வமூட்டக்கூடிய நிலைமை. பெண்கள் பல பெண்கள் திரு கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறாங்க, அப்படியான ஒரு சந்தர்ப்ப சூழல்ல நாங்க அவங்கள ஆர்வமூட்ட வேண்டியிருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முதலாவது திருமணத்துடைய அந்த ஹக்குகளை நிறைவேற்றி கொண்டு நீங்க கொஞ்சம் பேரு ரெண்டாவது மூணாவது திருமணத்துக்கு ஆயத்தம் ஆகுங்கன்னு சொல்லி நாங்க சொல்ல வேண்டியவர். சரியத்தில் அந்த பகுதியும் இருக்குது. ஆனா பொதுவான நிலைமையில ரெண்டாவது திருமணம் ஒன்று முடிச்சு நாங்க நன்மை அடைகிறதுக்கு முன்னால முடிச்ச முதலாவது திருமணத்தினுடைய மனைவியினுடைய ஹக்க சரியாக நிறைவேற்றவே என்றுதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். கண்ணியமான பெரியார்களுக்கு அவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திக்கக்கூடிய திருமணம் இதுதான். இந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல தான் உலகத்துல கயிறுகள் உண்டாகிறதுக்கும் உலகத்துல பரக்கத்துகள் உண்டாகிறது. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்றேன். ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு திருமணத்துல ஒரு கணவன் திருமணத்துடைய சந்தர்ப்பத்துல செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான செலவு இருக்குதுன்னா தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மகன். இது அல்லாம ஏனைய அவ்வளோ செலவுகளும் மார்க்கமானது நீங்க செய்யணும் கட்டாயப்படுத்தின செலவுகள் அது. மகர கட்டாயம் நீங்க கொடுக்க வேண்டும் குரான் சொல்லி, அதை நீங்க கொடுக்கத்தான் வேணும். அந்த மகர்லையும் என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல உங்களோட பரக்கத் உங்களோட நிக்காஹுல் ஆக பரக்கத்து கூடின நிக்காஹ் எதுண்டா ஐசருஹு மௌனத்தன், லேசான செலவு. இங்க செலவுன்னு சொல்லிக்கிறது வந்து மகர். இந்த கடமையான மகர்லயே எங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன், உங்களோட திருமணம் நடக்கிறதுக்கு பரக்கத்து வேணும் இருந்தா, உங்களோட திருமணங்கள் பரக்கத்தாக அமைய வேண்டும் இருந்தா, அதையும் நீங்க உங்களோட தகுதிக்கேற்ப நீங்க லேசான முறையில் செஞ்சுக்கணும். அப்ப இதுலேருந்து நாங்கள் விலகி கொள்ளலும். இது அல்லாம இன்னும் நாங்கள் செய்யக்கூடிய மேலதிகமான செலவுகள், இந்த செலவுகளை நாங்கள் மேலதிகமாக இஸ்ராப் செய்யும் போது சரியத்துக்கு மாத்தமாக நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் எங்களோட திருமணங்களை நாங்கள் எந்த அளவுக்கு பரக்கத்துகள் எதிர்பார்க்கல. வலிமா சுண்ணத்து, வலிமாவும் சுண்ணத்தாக வச்சிருக்கு. எப்படி சுண்ணத்தாக வச்சிருக்கு? ஒரு மனுஷன் தன்னுடைய வசதி இருந்தால் வசதி கேட்ப இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கறது. அதுல கோழி போட வேண்டிய கட்டாயம் இல்லை, பெரிய சாப்பாடு போட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒரு பிரயாணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தன்னுடைய ஒரு மனைவியை திருமணம் செஞ்சாங்க. பிரயாணத்திலேயே அந்த மனைவியுடைய திருமணம் நடந்தது. பிரயாணத்துல போய் எங்க போய்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க திருமணம் நடந்தது. இப்ப நாங்க நினைக்கிறது மாதிரி திருமணம் ஒண்ணு நடக்கிறேன்னு சொன்னா, ஒரு கல்யாணம் நடக்கிறேன்னு சொன்னா, மாச கணக்கில் நாங்கள் அதுக்காக வேண்டிய திட்டம் போட்டு அதுக்குரிய ஏற்பாடுகள், பெண் வீட்டார்கள் ஏற்பாடுகள், மாப்பிள்ள வீட்டார்கள் ஏற்பாடுகள் சொல்லி பல விதமான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு எங்களை மண்டே குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மார்க்கம் எங்களுக்கு இந்த திருமணத்தை சொல்லு. எல்லா மக்களுடைய தேவைக்கும் எல்லா மக்களும் எல்லா தரத்துடையவங்களும் லேசாக செய்யக்கூடிய ஒரு திருமணமாகத்தான் எங்களுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய திருமணம். இந்த அடிப்படையில் கண்ணியமானவங்களே, எங்களோட திருமணங்கள் நிறைய பரக்கத்துகள் பொதிஞ்ச திருமணங்களாக நாங்கள் ஆக்கி கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அது எப்போ நடக்கும்னு சொன்னால், எங்களுக்கு மார்க்கம் சொல்லிக்கக்கூடிய அந்த தக்வாவுடைய அந்த முறப்படி இந்த நிக்காஹுடைய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின மூன்று ஆயத்துக்களும் தக்வா சம்பந்தமாகத்தான். ஏன், ஒரு மனுஷன் திருமணம் முடிச்சிட்டான்னு சொன்னால் அதுக்கு பிறகு இவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் பயந்து நடக்க வேண்டிய பல கட்டங்கள் அவனுக்கு வருது. அதனால இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க நிக்காஹ பத்தி பெரிய பயம் பண்ணல, திருமணத்தை பத்தி திருமணத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் பேசல, தக்குவாவத்தான் அவங்க சொன்னான். இந்த அடிப்படையில் கண்ணியமானவங்களே, எங்களோட திருமணங்கள் பள்ளியில நடக்கிறது ஒரு சுண்ணத்து, பள்ளியில நடக்கிறது ஒரு சுண்ணத்து மாதிரியே திருமணம் பள்ளியை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு எங்களோட எல்லா அமைப்புகளும் மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில எங்களோட திருமணங்களை நாங்கள் அமைச்சு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்களிடத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய திருமணம், பரக்கத்தான நிக்காஹ், பரக்கத்தான சந்ததிகள் உருவாகிறதுக்குரிய காரணமாக நிக்காஹ் அமைய முடியும் நாங்கள் மனசுகளில் வச்சுக்கொள்ளணும். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களோட எல்லா காரியங்களையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த சுன்னத்துகளுக்கு அமைய செய்யறதுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்யணும். For more lectures, visit slhub.com.